நேயர்களே, இலங்கையில் ஒன்றிப்பு முயற்சிகளில் கிறிஸ்த சபைகளின் பணி குறித்து இன்று நம்மோடு உரையாட வந்துள்ளார் அந்நாட்டின் ஆங்கிலிக்கன் கிறிஸ்த சபை போதகர் ஹெரால்ட் ஸ்ரீதரன் பால். வணக்கம் குரு ஹெரால்ட் ஸ்ரீதரன் பால். இந்த சுவிட்சர்லாந்தில் உள்ள ஜெனீவாவின் கிறிஸ்துவ ஒன்றிப்பு நிலையத்தில் பயிற்சி பெறுவதற்காக நீங்கள் இலங்கையிலிருந்து வந்திருக்கின்றீர்கள். கிறிஸ்துவ ஒன்றிப்புக்கான பயிற்சி குறித்து நீங்கள் கொஞ்சம் கூறுங்களேன்.
கிறிஸ்தவ ஒன்றிப்பு நிலையமானது ஏறத்தாழ 1950 ஆரம்பமாகி ஜெனீவாவில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. உலகின் பல பாகங்களிலிருந்து மாணவர்கள் ஒவ்வொரு வருடமும் அங்கே அழைக்கப்படுகிறார்கள் இந்த பயிற்சியை பெறுவதற்காக. இந்த பயிற்சியினுடைய பிரதான நோக்கமாக அமைவது எப்படியாக திருச்சபைகளுக்கு இடையில் ஒன்றிப்பை நாங்கள் உருவாக்குவது என்று சொல்லியும், சர்வ மதங்கள் மத்தியிலே எங்களுடைய திருப்பணியை நாங்கள் எப்படியாக கொண்டு செல்ல வேண்டும் என்பதை குறித்த ஒரு ஆழ்ந்த அறிவை கற்றுக் கொடுப்பதற்காகவே இந்த பயிற்சியை நாங்கள் மேற்கொள்கிறோம். தற்பொழுது என்னுடன் இணைந்து 27 மாணவர்கள் பயிடுகிறார்கள். அவர்கள் அனைவரும் ஏறத்தாழ 15-16 நாடுகளை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள்.
இந்த பயிற்சி மூலம் நீங்கள் இலங்கையில் சென்று எத்தகைய ஒரு பணிகளை முன்னின்று செய்வீர்கள்?
இந்த பயிற்சி பெறுவதற்கு வருவதற்கு முன்னதாக இலங்கை தேசத்திலே திருச்சபைகளுக்கு இடையிலே ஒன்றிப்பு என்ற தலைப்பின் கீழாக பல மாவட்டங்களிலே பல சபைகள் இணைந்து பல பணிகளை கடந்த ஆண்டுகளிலே காலங்களில் செய்திருக்கிறோம். அதுபோலவே பல் சமய ஒன்றிப்பு என்ற தலைப்பின் கீழாக இலங்கையில் பரவலாக பல பணிகளை நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம். ஆகவே இலங்கையில் ரோமன் கத்தோலிக்க திருச்சபை, புரட்டஸ்தாந்து திருச்சபைகள், இன்னும் சுதந்திர சபைகள் என்று சொல்லி மூன்று வகைகளாக நாங்கள் பிரித்து அங்கே காணப்பட்டாலும், இலங்கை தேசத்திலே கடந்த ஆண்டுகள் ஏற்பட்ட யுத்தத்தின் நிமித்தமாக இணைந்து பல சந்தர்ப்பங்களிலே நாங்கள் செயல்பட கட்டாய நிலைக்குள்ளாக நாங்கள் தள்ளப்பட்டோம். அதுபோலவே நாங்கள் இணைந்து செயல்பட்டிருக்கின்றோம். சர்வமத ஒன்றிப்பு மிகவும் முக்கியமான ஒரு இயக்கமாக இலங்கையிலே இயங்கிக் கொண்டு வருகிறது பல பாகங்களிலே. அதிலே பௌத்த குருக்கள் முக்கியத்துவம் வகிக்கிறார்கள். அத்துடனே இந்து குருக்கள், இஸ்லாமிய குருக்கள், அதுபோலவே கிறிஸ்தவ மற்ற சபையத்தை சார்ந்த அனைவரும் இணைந்து அந்த பணியை நாங்கள் செய்து கொண்டு போகிறோம். கடந்த கால யுத்தத்தின் பொழுது அநேக மக்கள், சிங்கள மக்கள், தமிழ் மக்கள் பாதிக்கப்பட்டது உலகம் அறிந்த ஒரு உண்மை. அந்த சூழலிலெல்லாம் இந்த சர்வமத ஒன்றிப்பு பல காரியங்களிலே இடையிலே நின்று பல பணிகளை செய்து முடித்திருக்கின்றோம், சாதித்து முடித்திருக்கின்றோம். ஆகவே அந்த அனுபவங்களோடு நான் இங்கே இந்த பயிற்சியை மேலுமாக கற்றுக்கொள்ள வந்திருக்கிறபடினால், இங்கே பெற்றுக்கொண்ட அனுபவங்கள் அனைத்தும், கற்றுக்கொண்ட பாடங்கள் அனைத்தும் மீண்டுமாக இலங்கையில் நான் திரும்பி போய் என்னுடைய வளமையான பணிகளுக்குள் கடந்து போகும் பொழுது சர்வ மதங்களுடன் இணைந்து இன்னும் அதிகமான பணிகளை ஊக்கமாக செய்வதற்கு இந்த பயிற்சி எனக்கு ஒரு நன்மையை கொடுத்தது என்று சொல்லலாம். அதுபோலவே கிறிஸ்தவ திருச்சபைகளுக்கிடையில் வரப்புற காலங்களிலே எங்களுடைய பொறுப்புகள் எவ்வளவு இந்த ஒற்றிணைப்பின் அடிப்படையில் தேவை என்பதையும், நாங்கள் முன்னின்று செலுத்துவதற்கு அல்லது அந்த பணியை செய்வதற்கு அது எனக்கு உறுதுணையாக இந்த கல்வி அமைகிறது.
இலங்கை போன்றதா, இலங்கை இந்தியா போன்ற ஆசிய நாடு எடுத்துக்கொண்டோமானால் நமக்கு வந்து ஒரு மூணு விதமான பணிகள் இருக்கும். இந்த ஒன்றிப்பு பணியிலேயே இப்போ கிறிஸ்துவ ஒன்றிப்பு, எக்குமெனிக்கல் கிறிஸ்துவ ஒன்றிப்பு, அது தவிர பல் சமய உரையாடல், அதாவது மதங்களுக்கிடையே, இது தவிர மொழி, இனம், அவங்களுக்கிடையில் பணியாற்றுறது ஒரு கிறிஸ்தவன் என்ற முறையில், இந்த மூன்று வகையில் நீங்கள் எப்படி செயலாற்றுறீங்க? நீங்கள் ஒரு ஆங்கிலிக்கன் குருவாக இருந்து கொண்டு மதங்களுக்கிடையே, கிறிஸ்தவ பிரிவுகளுக்கிடையே, இனம், மொழி, ஏற்கனவே அந்த பிரச்சனை இருக்குது இலங்கையில், பல இடங்கள் இருக்குது, இதில் நம்ம எப்படி கிறிஸ்தவர் என்ற முறையில் எப்படி பணியாற்றுறோம், அந்த இடத்துல ஒரு நடைமுறை விளக்கங்களை தர முடியுமா?
நிச்சயமாக உங்களுடைய கேள்வி முகமும் ஒரு முக்கியமான தற்போதைய தேவையான கேள்வியாக காணப்படுகிறது. சிறப்பாக திருச்சபைகளுக்கு இடையிலே கடந்த காலங்களிலே பலதரப்பட்ட முரண்பாடுகளும் பிரிவுகளும், ஒருவர் இன்னொருவரை சந்தேக கண்கொண்டு பார்க்கின்ற ஒரு நிலை திருச்சபைகளுக்கு இடையிலே காணப்பட்டது. அதனுடைய உச்சகட்டமாக எங்களுக்கு தெரியும், திருச்சபைகளுக்கு இடையில் இருக்கின்ற விசுவாசிகள் அல்லது அந்தந்த பகுதியை சார்ந்தவர்கள் களவாடப்பட்டு வேறு சபையில் கொண்டு செல்லப்பட்டார்கள். ஆனால் இப்படியான ஒன்றிப்புகள் ஏற்படுத்தப்பட்டதின் பின்னதாக எங்களுக்கு தெரிகிறது சில மாற்றங்களை எங்களால் காணக்கூடியதாக இருக்கிறது. அதுபோலவே பல் சமய உரையாடல் என்பது இன்றியமையாத ஒரு காரியமாக இன்றைக்கு காணப்படுகிறது. இந்த பல் சமய உரையாடலானது பல வழிகளிலே நடக்கிறது. சிறப்பாக தமிழ் மக்களுக்கும் இஸ்லாமிய சமூகத்தினருக்கும் இடையில் நடைபெறுகிறது. அதுபோலவே பௌத்த மக்களுக்கும் கிறிஸ்தவ சிங்கள மக்களுக்கும் இடையிலே உரையாடல் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்பொழுது குறிப்பாக கூறுவோமானால், நான் இலங்கையிலே கிழக்கு பிராந்தியத்திலே மட்டக்களப்பு என்ற பிரதேசத்தில் பணியாற்றுகின்றேன். அங்கே தமிழர்களுக்கிடையிலேயும் இஸ்லாமியர்களுக்கிடையிலேயும் அவ்வப்போது பிரச்சனைகள் எழும்புவது ஒரு சாதாரண நிகழ்வாக காணப்படுகிறது. சென்ற ஆண்டில் அனைவருக்கு தெரிந்த ஒரு உண்மையாக வள்ளுவருடைய சிலையினுடைய தலை உடைக்கப்பட்டது. அதுபோலவே மகாத்மா காந்தி அடிகளாருடைய தலை உடைக்கப்பட்டது. இதுபோல பல முக்கியமான தமிழ் தலைவருடைய சிலைகள் உடைக்கப்பட்டன. ஆகவே தமிழர்களுக்கிடையிலும் இஸ்லாமியர்களுக்கிடையிலும் அந்த உரையாடல் என்பது மிக முக்கியம் வாய்ந்த ஒரு காரியமாக காணப்படுகிறது. ஆக என்னை பொறுத்தளவில் நான் இப்பொழுது ஒரு தரிசனத்துடனே தான் இலங்கைக்கு செல்கிறேன். இந்த தமிழ் மக்களுக்கும் இஸ்லாமிய மக்களுக்கும் இடையிலே உரையாடலானது மேல் மட்டத்தில் மாத்திரம் நடைபெற்ற போதாது, அதனை நாங்கள் பாடசாலை மட்டத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும். ஆகவே நான் போய் பாடசாலை மட்டத்திலே இப்படியான கருத்தரங்குகளை நடத்துவதும் இன்னும் பல விதமான திட்டங்களை செய்ய நான் எத்தனித்திருக்கின்றேன்.
இப்போ பாடசாலைன்னு சொல்லும்போது நீங்கள் நடத்துகிற, அதாவது ஆங்கிலிக்கன் திரு அவை நடத்தக்கூடிய பாடசாலையில் போய் செய்கிறது இலகுவாக இருக்கும், அனுமதிப்பாங்க. பல சில கிறிஸ்தவ இதில் கூட போய் நடத்தலாம். ஆனால் மற்ற மதங்கள் நடத்தக்கூடிய ஒரு பாடசாலையில் நீங்கள் போய் இப்படி ஒரு முயற்சி செய்யும்போது எந்த அளவுக்கு உங்களுக்கு ஆதரவு இருக்குது?
1967 இலங்கையில் இருக்கின்ற அனைத்து கிறிஸ்தவ பாடசாலைகளும் அரசாங்க பாடசாலையாக மாற்றிவிட்டார்கள். ஆங்கிலிக்கன் திருச்சபைக்கு சார்ந்த பாடசாலைகள் கைவிட்ட எண்ணும் அளவுக்கு 4-5 தான் காணப்படுகிறது. அதுபோல மெத்திரிச திருச்சபைக்கும் 2 பாடசாலைகள் தான் இலங்கையில் இருக்கிறது. கத்தோலிக்க திருச்சபைக்கும் அதுபோலவே தான் காணப்படும். நாங்கள் எல்லாவற்றையுமே அரசாங்கத்துக்கு கையளித்து விட்டோம். ஆகவே அநேகமான பாடசாலைகள் இன்றைக்கு பெரும்பான்மை இனமான சிங்களவர்கள் மத்தியிலே சிங்கள பாடசாலை காணப்படுகிறது. அதுபோலவே தமிழர்கள் பெரும்பான்மையாக இருக்கின்ற இந்து மக்கள் மத்தியிலே தான் அதிகமான திரு பாடசாலைகள் இயங்கிக் கொண்டிருக்கிறது, அவர்களுடைய தலைமைத்துவத்தின் கீழாக. ஆயினும் கிறிஸ்தவ போதகர்கள் என்ற விதத்திலே ஒரு மதிப்பும் மரியாதையும் வரவேற்பும் இன்று வரைக்கும் காணப்படுகிறது. அதனை நாங்கள் தக்க வைத்துக் கொண்டிருக்கின்றோம். காரணம், நாங்கள் எந்த மதத்துக்கோ இனத்துக்கோ பக்க சார்பற்ற விதத்திலே கடந்த காலங்களிலே செயல்பட்டபடினால் இன்று வரைக்கும் எந்த விதமான சந்தேக கண்கொண்டும் ஆங்காங்கு ஒருவர் இருவர் பார்த்தாலும் பெரும்பான்மையான சமூகமானது எங்களை நல்ல கண்ணோட்டத்துடன் பார்க்கிறார்கள். ஆகவே இந்த காரியம் ஒரு புறத்திலே ஒரு கடினமான காரியமாக இருந்தாலும் பள்ளிவாசல்களுக்கு பொறுப்பாக இருக்கின்ற மௌலவிமார்கள் இதற்கு உறுதுணையாக முன் வருவதாக கூறியிருக்கிறார்கள், எனக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்கள். அதுபோலவே பாடசாலைக்கு அதிகமான பாடசாலைக்கு பொறுப்பாக இருக்கின்ற அதிபர்களும் இன்னும் அதை சார்ந்த அலுவலகங்கள் காணப்படுகிறது. நாங்கள் அதனை ஜோனல் டிபார்ட்மெண்ட் என்று சொல்லுவோம். அவர்களுக்கூடாகவும் அதுக்குரிய அனுமதியை பெற்றுக்கொள்ளலாம் என்று நான் நினைக்கிறேன். காரணம், இது இன்றைக்கு தேவையாக இருக்கிறது. இது ஒரு அத்தியாவசிய காரியமாக இருக்கிறது.
சிங்களவர்கள் என்று எடுத்துக்கொண்டோமானால் அவர்களுடைய பெரும்பான்மையானவர்கள் புத்த மதத்தினர். தமிழர்கள் என்று எடுத்துக்கொண்டோமானால் பெரும்பான்மையினர் இந்துக்கள். இதில் வந்து கிறிஸ்தவங்க ரெண்டு பக்கமுமே குறைவு தான். அப்படி இருக்கும்போது நம்முடைய பணி, அதாவது கிறிஸ்தவருடைய பணி எப்படி அவர்களால் நோக்கப்படுகின்றது? நம்முடைய நம்பகத்தன்மை, நம்முடைய இடம் அங்கே என்ன இருக்கு? கிறிஸ்தவருடைய இடம் என்ன இலங்கையிலே?
உண்மையாகவே கிறிஸ்தவர்களை நாங்கள் சொல்லலாம் ஒரு மத்தியஸ்தம் வைக்கின்ற ஒரு சமூகத்தினர். காரணம், கிறிஸ்தவ சமூகத்தில் மாத்திரம்தான் சிங்களவர்களும் இருக்கிறார்கள், தமிழர்களும் இருக்கிறார்கள். ஆனால் பௌத்த மதம் என்று சொன்னால் சிங்களவர்களாகிவிடும், இந்து மதம் என்று சொன்னால் தமிழர்களாகிவிடும். ஆகவே ஒரு பாலமாக அமைவது கிறிஸ்தவ மார்க்கம்தான். ஆகவே அது கத்தோலிக்கர்களாக இருந்தால் என்ன, அல்லது புரொட்டஸ்தாந்து சபையினராக இருந்தால் என்ன, ரெண்டு பிரிவிலேயுமே சிங்களவர்களும் தமிழர்களும் இணைந்து காணப்படுகிறபடியினால் அங்கே இரண்டு மொழிகளையும் வழிபாடுகள் நடைபெறுகிறது. சில இடங்களில் 3 மொழிகளையும் வழிபாடுகள் நடைபெறுகிறது. ஆகவே எங்களால் இணைந்து ஒரு நம்பகத்தன்மையை பெரும்பான்மை சமூகத்தினரிடம் கொடுக்கக்கூடியதாக கடந்த காலம் இருந்திருக்கிறது. ஆகவே அதனை நாங்கள் மையமாக கொண்டு தான் தொடர்ந்து பணிகளை செய்து கொண்டிருக்கின்றோம்.
நன்றி குரு ஹெரால்ட் ஸ்ரீதரன் பால். இலங்கையில் இன்றைய நிலைகள் குறித்தும் கிறிஸ்துவ ஒன்றிப்பு முயற்சிகள் குறித்தும் எங்களோடு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீர்கள். இன்று அதிகம் அதிகமாக தேவைப்படுவது மக்களிடையே, இனங்களிடையே, மொழிகளிடையே, பல்வேறு மதங்களிடையே, ஜாதிகளிடையே ஒன்றிப்பு. அந்த ஒன்றிப்பு வந்தால்தான் அமைதி என்பது நிலையானதாக இருக்கும். அத்தகைய ஒரு பெரும் பணியில் நீங்கள் ஈடுபட்டிருக்கின்றீர்கள். அந்த பணி வெற்றி அடையும் என்ற நம்பிக்கையுடன் உங்களை வாழ்த்தி விடைபெறுகின்றோம். நன்றி.
உங்களுக்கு நன்றி.
இலங்கையில் ஒன்றிப்பு முயற்சிகள் குறித்து இன்றைய நேர்காணலில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டவர் ஆங்கிலிக்கன் கிறிஸ்துவ சபை போதகர் ஹெரால்ட் ஸ்ரீதரன் பால்.